வணக்கம் ரேணுகா.
வணக்கம் ரைசல்.
இப்ப ஒரு இடைவெளிக்கு பிறகு பூமராங்க
இடைவெளிக்கு பிறகு
கொஞ்சம் நாள் கூடி தான் போச்சு. சரி, நிகழ்ச்சிக்கு போயிடும். இப்ப நடிகை குஷ்பு விஸ்வ இந்து பரிசுத்த இயக்கத்தோட வேதாந்தம் இவங்களோட நேர்முகங்களுக்கு வந்து நிறைய கடுமையான எதிர்ப்பு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா ஃபேஸ்புக்கில்?
நிச்சயமா, இரண்டுக்கும் நிறைய பேர் பதிவிட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த விஸ்வ இந்து பரிஷத் வேதாந்தம் அவர்களது நேர்காணலுக்கு வந்த ஒரு கருத்து அப்படி என்றால், பாஸ்கர் சத்தியமூர்த்தி என்பவர் கூறியிருக்கின்றார், ஒலிபரப்பாகும் ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆளுங்க பேட்டியை தவிர்க்கலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து என்று கூறியிருக்கிறார்.
இந்த மாதிரி ஆளுனா என்ன கணக்குன்னு தெரியல. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வர்றவங்களை நாம பேட்டி எடுக்கிறோம், அவங்க வந்து முக்கியமான ஆளுங்களா இருக்கிறாங்க. அவங்க மாற்று கருத்துக்களை கொண்டிருக்கலாம், அல்லது நமக்கு பிடிக்காத கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆனா அவங்க கருத்துக்களை நாம கேட்கணுங்கிறது நல்லதுதானே இல்லையா?
சரி, அதே போன்று குஷ்புடைய நேர்முகத்துக்கும் நிறைய கருத்துக்கள் வந்திருந்தன. அதில் இரண்டு, ஒருவர் கண்ணன் என்பவர் சொல்லியிருக்கிறார், SBS தமிழ் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தரமற்ற மலிவான நிகழ்ச்சிகளை விளம்பரம் செய்கிறது, SBS நிர்வாகம் கவனத்தில் கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அயம்பிள்ளை என்பவர், யார் என்னத்தை பற்றி கருத்து சொல்வதென்று விவஸ்தை இல்லாமல் போயிட்டுதா, ஈழம் பற்றி கருத்து கேட்க இவ யார், சி கேவலமாக இல்லையா, ஏன் கருத்து கேட்க உங்களுக்கு வேறு யாரும் சிக்கலையா என்று கேட்டிருக்கின்றார்.
சரி, கடுமையான கருத்துக்கள் தான். இப்ப SBS தமிழ் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்றதுக்கு இப்படி மலிவானதுகளை செய்யணுங்க வேண்டிய அவசியம் வந்து SBS கிடையாது, ஒன்னு. அடுத்து வந்து ஈழம் பற்றி இந்த ஆள் தான் கருத்து சொல்லணும், இந்த ஆள் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு வரமுறை இருக்கா என்ன? யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து சமூகத்தில் வந்து பெரியவங்களாக அல்லது முக்கியவங்களாக இருக்கும் பட்சத்தில், VIP-ஆக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க சொல்கிற என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையா? அடுத்து ரேணுகா, இந்த திருக்குறள் பற்றி கூட நிறைய கருத்துக்கள் வந்திருந்தது இல்லையா? தினம் ஒரு திருக்குறள் செயலி.
ஆமாம், அது வந்து ஒரு ஆப் பற்றி, அதாவது செயலியை உருவாக்கி இருந்த ஒருவரை நேர்காணல் செய்திருந்தோம் தினம் ஒரு திருக்குறள் இந்த தலைப்பில். அந்த நிகழ்ச்சிக்கு அவரது புகைப்படத்தையும் சேர்த்து நாம் பதிவேற்றியிருந்தோம். அதற்கு நிறைய கருத்துக்கள், அந்த நிகழ்ச்சியை பற்றி அல்ல, அந்த பெண் ஒரு டிஷர்ட்டை அணிந்திருந்தார் என்பதற்காக நிறைய கருத்துக்கள் வந்தது. குறிப்பாக திருக்குறளுக்கும் இந்த பச்சை டிஷர்ட் அணிந்த பெண்ணோட புகைப்படம் தான் விளம்பரமா என்று ஒருவரும், அதே போன்று அதுவும் பொண்ணுங்க போட்டோ போட்டு விளம்பரம், திருக்குறள் நல்லா வாழும் என்று சொல்லி நிறைய பேர் அப்படியான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள்.
எனக்கு இதில் என்ன புரியலைன்னா, இப்போ திருக்குறள் செயலியை உருவாக்கி இருக்கிற அபிராமி அவர்கள் பாராட்டுக்குரியவர், அவருக்கு எல்லாரும் நம்ம வாழ்த்தணும். அதுக்கு பதிலாக அவர் என்ன டிஷர்ட் போட்டிருக்கிறாரா, புடவை கட்டி இருந்திருக்கலாமே, புட்டு வச்சிருக்கலாமே, பூ வச்சிருக்கலாமேன்னு சொல்கிறதுல அது ஒரு மலிவான வந்து விமர்சனம், அது தேவையற்ற விமர்சனம், அது வந்து என்ன நாகரிகமற்ற விமர்சனம் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. யார் சொல்கிறாங்க அல்லது அவங்க புகைப்படம் எப்படி இருக்குங்கிற பார்வைக்கு நம்ம போக தேவையில்லை. அந்த செயலியை உருவாக்கி இருக்கிறவங்க பாராட்டப்படக்கூடியவர்கள்ங்கிறதோட நாம நிறுத்திக்கலாம் தானே. ஏன் அதை தாண்டி அந்த ஒரு தனி மனித விமர்சனத்துக்கு போறாங்கன்னு எனக்கு புரியறதே இல்லை.
அடுத்தது, நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை கேட்காமல் அந்த புகைப்படத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இதோ விளம்பரத்திற்காக அந்த புகைப்படம் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு பாணியில் தான் நிறைய பேர் தமது கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன்.
ரேணுக்கு அடுத்து வந்து இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி கூட ஒரு கருத்து வந்துருது. அதாவது, அகதி அந்தஸ்து பெற்று ஆஸ்திரேலியாவில் குடியேறிய தமிழ் இளைஞர் திடீர் மரணம் அப்படின்னு ஒரு தலைப்பில் நாம வந்து செய்தி போட்டிருந்தோம் இல்லையா? அதை பற்றி ராஜ்நாதன் வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில்.
ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறார், அது என்ன ஒரு கேவலமான தலையங்கம், நீ எல்லாம் பிறப்பால் ஆஸ்திரேலியனோ, இலங்கை தமிழர் மரணம் என்று போடலாமே, உன் கேவலமான எண்ணம் அகதி மரணம் என்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார்.
ராஜநாதனுக்கு என்ன புரியலைன்னா, அப்படி பார்த்தானா தினமும் வந்து இங்கே இருக்கிற இலங்கை தமிழராக இருக்கட்டும், இளத்தமிழராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழராக இருக்கட்டும், செத்துட்டு தான் இருப்பாங்க, இறந்துட்டு தான் இருக்காங்க, மரணம் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ நாம் ஒவ்வொன்றுக்கும் செய்தியாக போட்டுட்டு இருக்க போகிறோம். இவர் அகதியாக இருந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அது வந்து செய்தியாக மாறுது இல்லையா?
ஆமாம், அதாவது வாழ்வு தேடி வந்த இடத்தில் தமது வாழ்வை முடித்துக் கொள்கின்ற இப்படியான புகலிட கோரிக்கையாளர்கள், அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் செய்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது அந்த காரணத்தால் தான். ஒரு புதிய வாழ்க்கையை தேடி வந்தவர்களின் வாழ்க்கை இங்கேயே முடிந்து விடுவதால் தான் நாங்கள் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் பேசுறித்திருந்தோம். அது நான் நினைக்கிறேன் ராஜ்நாதனுக்கு புரியவில்லை என்று.
சரி, அடுத்து ரேணுகா, எஸ்ஓ அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அந்த கடிதத்தை வாசிங்களேன்.
ஆம், அவர் சொல்கிறார், கடந்த ஞாயிறு நிகழ்ச்சி கொஞ்சம் தொய்யலாக இருந்ததை போல ஒரு உணர்வு, ஆனால் குறிப்பாக அது எங்கே என்று சொல்ல தெரியவில்லை. இடை இசை கூட இருந்ததோ, விளம்பரங்கள் அதிகமானதோ, அல்லது நிகழ்ச்சி ஒழுங்கு இன்னும் மாற்றி செப்பனிடப்பட்டிருக்கலாமோ, ஏதோ ஒன்று. குறிப்பாக எது என்று சொல்ல தெரியவில்லை, வழக்கமான செறிவு இருக்கவில்லை. ஆனாலும் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றிய உங்கள் விவரண சித்திரம் நன்றாக இருந்தது. கடைசி பாடலும் அழகு, புத்துணர்ச்சி தரவல்லதாய் அமைந்திருந்தது பாடல் என்பதை மறுப்பதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்.
மிக்க நன்றி யசோ. அது என்ன தொய்யலாக இருந்தது அப்படிங்கிறது ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒரு பொதுவாகவே ஒரு நேர்முகம் இடம்பெறும் அல்லது ஒரு நீண்ட நிகழ்ச்சி இடம்பெறும், அது வந்து போன வாரம் இடம்பெறல. ஒருவேளை அது மாதிரி ஒரு நீண்ட நிகழ்ச்சி இடம்பெறாதனால உங்களுக்கு ஒரு தொய்வு வந்திருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரியான ஒரு தொய்வு எதிர்காலத்தில் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோமே.
இதேவேளை ஒரு நேயருடைய கடிதம் ஒன்று இப்படி சொல்கின்றது. டி ராஜேந்தர் அளித்திருந்த நேர்முகத்தின் அனைத்து பகுதிகளையும் ஒரே நிகழ்ச்சியின் அனைத்து பகுதிகளின் இணைப்புகளையும் இணைத்து இணையத்தில் பதிவிடலாம். அதை தேடி தேடி அலுப்பு ஏற்பட்டதே மிச்சம் என்று சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் அழுத்து போனது அல்லது நொந்து போனது வந்து புரிஞ்சிக்க முடியுதுதான். அதாவது ஒரு நேர்முகத்தை ஒலிக்கும் போது அல்லது வந்து இணையத்தில் கேட்கும்போது அடுத்த பகுதியையும் அந்த தளத்திலேயே உடனடியாக பார்க்குற மாதிரி அந்த இணைப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ரேணுகா?
ஆமாம், அதற்குரிய வசதி உண்மையிலேயே எங்களுடைய இணையத்தில் இருக்கின்றது. அதை நாங்கள் இனிமேல் காலத்தில் செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம் அல்லது செயல்படுத்துவோம்.
அடுத்து காலத்துளி பற்றி ஒரு விமர்சனம் வந்திருக்கு இல்லையா, சொல்லுங்களேன்.
ஆமாம், மாலினி என்பவர் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் பாலகுமாரனின் உடையார், கங்கை கொண்ட சோழன் போன்ற பல நாவல்களை ரசித்து படித்த எனக்கு இன்றைய காலத்துளி ஒரு இன்ப அதிர்ச்சி. இதுபோல் பல்வேறு தரப்பட்ட தமிழ் நாவல்களை SBS நேயர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தாருங்கள். தன்னிகரற்ற தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் பற்றிய படைப்பு தந்த ரைசல் அண்ணாவுக்கு நன்றிகள் என்று சொல்லியிருக்கிறார்.
மிக்க நன்றி மாலினி அவர்களே. உங்களுக்கு பிடித்த பாலகுமாரனை எதிர்வரும் ஆண்டு நேர்முகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். ஏற்கனவே பாலகுமாரனை வந்து நாம நேர்முகம் செஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னொரு தடவை ஒரு விரிவான நேர்முகம் வந்து இடம்பெறதுக்கு முயற்சிப்போம். இந்த வேளையில வந்து நேயர்களுக்கு ஒரு காலத்துளி பற்றிய ஒரு அறிவிப்பை சொல்லணும். காலத்துளி வந்து கடந்த எவ்வளவு நாளாக செஞ்சிட்டு இருக்கிறோம் ரேணுகா?
3 வருடங்களாக அதை செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஆமாம், இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது, ஒரு மாற்றம் அதில் தேவை அப்படின்னு படுது. அதனால் வந்து காலத்துளி நிகழ்ச்சி வந்து December 31 நிறைவு பெறுகிறது. அதுக்கு பதிலாக என்ன நிகழ்ச்சி இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து ஒரு உங்கள் எதிர்பார்ப்புக்கே விட்டுருவோமே. என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க, நாங்கள் நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியை வந்து அறிமுகம் செய்வோம். அடுத்து ரேணுகா, என்ன SBS விடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன்.
ஆமாம், அதாவது இந்த SBS வானொலி சேவைகள் மீளாய்வு செய்யப்படுவது வழக்கம் அடிக்கடி. அந்த வகையில் புதிதான ஒரு மீளாய்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த மீளாய்வை எந்த அடிப்படையில் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து நேயர்கள், சமூகங்கள் மற்றும் பங்காளர்களின் கருத்துக்களை கடந்த November 14 December 11 வரைக்கும் அறிந்து கொள்ளும் செயற்பாடு தொடங்கியிருக்கின்றது. இதில் நேயர்கள் சொல்கின்ற அல்லது இந்த சமூகத்தின் முக்கிய அங்கத்தவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை வைத்து SBS குறிப்பாக தமிழ் ஒலிபரப்பு எடுத்துக்கொண்டால் தமிழ் ஒலிபரப்பின் நேரத்தை கூட்டுவதா, நாளை மாற்றி அமைப்பதா, இப்படியான முக்கிய முடிவுகள் வந்து இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்தும் எடுக்கப்படுவது வழக்கம். எனவே இதற்கான உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான இணையதளம் இது குறித்து மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு www.sbs.com.au/consultation என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களது கருத்துக்களை December 11 முதல் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் பெரிதும் உதவியாக இருக்கும்.
நேர்களை நாம் மீண்டும் சொல்கிறோம், SBS கன்சல்டேஷனில் வந்து நிகழ்ச்சியின் மாற்றம் குறித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அது நிச்சயமாக SBS நிர்வாகத்திற்கு உதவும் கருத்தாக அமையும். ரேணுகா, இந்த பூமராங் நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்வோம். மிக்க நன்றி. உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கும் நன்றி.
நன்றி.